அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழ் ஓசை. ஜனவரி மாதம் 22 தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழ் ஓசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இந்தியாவின் இலங்கைக்கும் இடையில் 27 தேதி பேச்சுவார்த்தைகள் நடக்க இருக்கும் பின்னணியில் இலங்கை கடற்பகுதியில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களை தொடர்ந்தும் கைது செய்வோம் என்று இலங்கை மீன்பிடி அமைச்சர் தெரிவித்திருப்பது குறித்த செய்திகள். நேற்று சவுதியில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த ரவீந்திர கிருஷ்ண பிள்ளையின் குடும்பத்தவரின் கருத்துக்கள். தமிழகத்தில் தேமுதிகவுடன் கூட்டணி கோரி முறையான அழைப்பை அனுப்பியிருப்பதாக திமுக தலைவர் மு கருணாநிதி அறிவித்திருப்பது குறித்த செய்திகள். டெல்லி சட்டத்துறை அமைச்சர் மீது நடவடிக்கை கோரும் பெண்கள் அமைப்பினரின் கருத்துக்கள் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராம கிருஷ்ணன், விமல் சொக்கநாதன். உக்ரைன் தலைநகர் கியேவில் உள்ள நகர மையத்தில் உள்ள தடைகளுக்கு அப்பால் போலீசார் போராட்டக்காரர்களை அகற்ற முயன்ற நிலையில் அங்கு மேலும் வன்முறைகள் உருவெடுத்துள்ளன. போராட்டக்காரர்கள் பெட்ரோல் குண்டுகளையும் கற்களையும் வீசி தாக்கினார்கள். அதற்கு பதிலடியாக போலீசார் ரப்பர் தோட்டாக்கள், சத்த வெடிகுண்டுகள் மற்றும் கண்ணீர் புகை ஆகியவற்றை பயன்படுத்தினார்கள். யுக்ரைனில் கடந்த நவம்பரில் அரசியல் நெருக்கடி ஏற்பட்ட பிறகு முதலாவதாக முன்னதாக இரு போராட்டக்காரர்கள் உயிரிழந்தார்கள். போராட்டக்காரர்களுக்கு எதிரான புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்த தினத்திலேயே இந்த வன் செயல்கள் அங்கு வெடித்துள்ளன.
சிரியாவின் உள்நாட்டுப் போர் பற்றிய அனைத்துலக சமாதான பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்து நாட்டின் மோட்ரூ நகரில் ஆரம்பித்த போது சிரியன் அரச தரப்பினருக்கும் எதிர்க்கட்சியினருக்கும் இடையில் மிக காரசாரமான வாக்குவாதங்கள் இடம்பெற்றன. எதிரணியின் தலைவர் அகமது ஜாபா பேசும்போது அதிபர் பஷர் அல் ஆசாத் போர்க்குற்றங்களை இழைக்கிறார் என்றும் சிரியாவின் அரசியல் எதிர்காலத்தில் ஆசாதுக்கு இடமே இல்லை என்றும் கூறினார். ஆனால் சிரியாவின் வெளியுறவு அமைச்சர் வலித் முல்லம் பேசும்போது எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் துரோகிகள் என்றும் வெளிநாட்டு ஒற்றர்கள் என்றும் கண்டனம் செய்தார். வெளிநாட்டு சக்திகள் கேட்கின்றன என்பதற்காக அதிபர் ஆசாத் பதவியிலிருந்து கீழே இறங்க மாட்டார் என்றும் அமைச்சர் முல்லம் குறிப்பிட்டார். இடைக்கால அரசு, சண்டை நிறுத்தம், மனிதாபமான உதவி போன்ற விஷயங்கள் பற்றிய பேச்சுக்கள் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை ஜெனீவாவில் ஆரம்பமாகின்றன.
இதனிடையே சிரியாவில் உள்ள நெருக்கடி தமது வாழ்க்கையில் இதுவரை கண்டிராத மோசமான ஒன்று என 7 முன்னணி மனித உரிமை அமைப்புகள் தெரிவித்துள்ளன. அந்த 7 அமைப்புகளில் அம்னஸ்டி இன்டர்நேஷனல், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் மற்றும் ஆக்ஸ்பாம் ஆகியவையும் அடங்கும். சிரியாவில் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கும் அங்கு மனிதாபிமான பணிகளை முன்னெடுக்கும் வகையில் தேவைப்படுபவர்களுக்கு உதவிகளை எடுத்துச் செல்ல வழி ஏற்படுவதற்கும் தொடர்புகள் இருக்கக்கூடாது என்று அந்த அமைப்புகள் கூறுகின்றன. ஒரு நாகரிக உலகில் அடிப்படையில் எப்படி நிலைமை இருக்க வேண்டுமோ அதைவிட மோசமாக சிரியாவில் 3 வருட போருக்கு பின்னரான நிலைமை உள்ளது என்றும் அந்த அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன.
ரஷ்யாவின் சோச்சி நகரில் நடக்கவிருக்கும் மின்ட ஒலிம்பிக் போட்டிகளின் போது தற்கொலை குண்டு தாக்குதல் ஒன்றை நடத்தக்கூடும் என்று சந்தேகிக்கப்படும் பெண்ணுறுத்தியை ரஷ்ய போலீசார் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சோவியத் யூனியனிலிருந்து பிரிந்து சென்ற டகிஸ்தானைச் சேர்ந்த இந்த பெண்ணின் பெயர் ருசானா இப்ராஹிமோவா என்றும் இவருடைய காலம் சென்ற கணவர் ஒரு இஸ்லாமிய வன்மவாதி என்றும் நம்பப்படுகிறது. ருசானா போலீசாரில் தேடப்பட்டு வருகிறார் என்று அறிவிக்கும் போலீஸ் அறிவித்தல்கள் சோச்சி நகரெங்கும் ஒட்டப்பட்டிருக்கின்றன.
நெல்சன் மண்டேலாவுக்கு வைக்கப்பட்டுள்ள சிலையில் அதை உருவாக்கிய சிற்பிகள் தமது படைப்பு அது என்பதை குறிக்கும் வகையில் அச்சிலையின் காதில் மறைத்து வைத்திருந்த ஒரு பித்தளை முயலை நீக்குமாறு தென்னாப்பிரிக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. அந்த சிலையின் கௌரவத்தை பேணும் வகையில் எவ்வளவு விரைவாக சிற்பிகள் தாங்கள் வைத்த அந்த முயலை எடுக்க வேண்டுமோ அதை விரைவாக செய்ய வேண்டும் என்று தென்னாப்பிரிக்க அரசின் பேச்சாளர் ஒருவர் கூறியுள்ளார். மண்டேலாவின் அந்த சிலையில் தங்களது பெயர்களையும் கையெழுத்தையும் பொறிக்க அதிகாரிகள் மறுத்த காரணத்தினாலேயே அந்த முயலை தாங்கள் அந்த சிலையின் காதுக்குள் வைத்ததாக சிற்பிகள் கூறுகின்றார்கள். மிகவும் விரைவாக அந்த சிலையை தாங்கள் முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகள் தங்களை அவசரப்படுத்தியதும் பித்தளை முயல் சிலையில் பொருத்தப்பட்டதற்கு ஒரு காரணம் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆப்பிரிக்கான்ஸ் மொழியில் முயல் என்றால் அவசரம் என்று பொருள்.
இத்தாலிய மாஃபியா குற்றவியல் கும்பல்களின் செயற்பாடுகளுக்கு எதிரான மாபெரும் நடவடிக்கையாக 90 பேர் கைது செய்யப்பட்டார்கள். 340 மில்லியன் டாலர் பிரமதியான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நேபிள்ஸை தளமாக கொண்டு இயங்கும் கெமரா குற்றவியல் வலைப்பின்னலின் ஒரு பகுதியான கொண்டினி கும்மலை சுற்றி நடத்தப்பட்ட இந்த போலீஸ் ஓட்டை ரோம், நேபிள்ஸ், புளோரன்ஸ் ஆகிய இடங்களில் நடத்தப்பட்டது. இத்தாலிய நாடாளுமன்றத்துக்கு அருகில் செயற்பட்டு வந்த மிக பிரபலியமான ஒரு உணவு விடுதி உட்பட இந்த கொண்டினி குடும்பத்தால் ரோம் நகர மத்தியில் நடத்தப்பட்டு வந்த மதுபான பார்கள், பீசா கடைகள் ஆகியவற்றின் மீது போலீசார் திடீர் பாய்ச்சல் நடத்தினார்கள்.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இந்தியா இலங்கைக்கு இடையில் 27ஆம் தேதி பேச்சுவார்த்தைகள் நடக்க இருக்கும் பின்னணியில் இலங்கை கடற்பகுதியில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களை தொடர்ந்தும் கைது செய்வோம் என்று இலங்கையின் மீன்பிடி அமைச்சர் ராஜித சேனரத்ன பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார்.
இந்திய இலங்கை மீனவ பிரதிநிதிகளுக்கிடையே பேச்சுவார்த்தை தேதி அறிவிக்கப்பட்ட பின்னரும் இந்திய மீனவர்கள் சுமார் 500 பேர் வரை எங்களின் இலங்கை கடற்பகுதிக்குள் வந்திருக்கின்றார்கள். முதல் நாள் நாங்கள் 5 பேரை கைது செய்திருக்கின்றோம். நேற்று 25 பேரை கைது செய்திருக்கின்றோம். நாங்கள் இந்த கைது நடவடிக்கையை நிறுத்தப் போவதில்லை. இலங்கை கடற்பரப்புக்குள் வரும் இந்திய மீனவர்களை தொடர்ந்தும் நாங்கள் கைது செய்யப் போகின்றோம். 27ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு பிறகும் இந்த கைதுகளை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். பேச்சுவார்த்தை முடிய மட்டும் இந்த கைது நடவடிக்கையை கைவிடலாம் என்று பல பேர் என்னிடம் கூறினார்கள். ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. பேச்சுவார்த்தைகளுக்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது என்று நான் அவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். இலங்கை கடற்பரப்பிற்குள் யார் அத்துமீறி மீன்பிடித்தாலும் நாங்கள் தொடர்ந்து அவர்களை கைது செய்வோம். அதில் எந்தவிதமான மாற்றமும் கிடையாது என்றார் இலங்கை மீன்பிடித்துறை அமைச்சர் ராஜித சேனரத்ன.
இலங்கையைச் சேர்ந்த பணியாளர் ரவீந்திர கிருஷ்ண பிள்ளைக்கு ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஷார்ஜாவில் நேற்று செவ்வாய்க்கிழமை துப்பாக்கியால் சுட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதுபற்றி அவரது குடும்பத்தவர் தெரிவித்திருக்கும் கருத்துக்களை தொகுத்து தருகிறார் மட்டக்களப்பில் இருக்கும் செய்தியாளர் உதயகுமார்.
ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் மட்டக்களப்பைச் சேர்ந்த 32 வயது குடும்பஸ்தர் ஒருவருக்கு அந்நாட்டு சட்டத்தின்படி மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2006ஆம் ஆண்டு அந்நாட்டு வர்த்தகர் ஒருவரை வாகனத்தினால் மோதி கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த இவர் 7.5 ஆண்டுகளாக அந்நாட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்தார். மட்டக்களப்பு கொம்மாதுரையைச் சேர்ந்த கிருஷ்ணபிள்ளை ரவீந்திரன் என்பவருக்கே இந்த மரண தண்டனை நேற்று நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தனது சகோதரனுக்கு மரண தண்டனை நிறைவேற்ற முன்பு அவரை சந்தித்து உரையாடிய அந்நாட்டிலுள்ள அவரது சகோதரி ஆனந்தி,
போலீஸ் எங்களுக்கு தெளிவு நடத்திருந்தாங்க, தம்பி நம்பர் கொடுத்திருந்தாங்க, அப்படி ஆனந்தி நீங்க வாங்கன்னு சொல்லி. அப்ப நேற்று போனேன், சாரதா சென்றைக்கு போனேன். நாங்க ரெண்டு கொஞ்சம் டைம் தாங்க, ரெண்டு கிட்டம் இல்லன்னு சொன்னாங்க. அந்த பேப்பரை நான் தாங்க, நாங்க ஓடி ஆடி பார்த்து அந்த வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேக்குறதுக்குன்னு சொல்லி ஒன்னும் தரையலாது என்று சொல்லி தம்பியோட சந்திக்க வச்சு எல்லாம் கலைச்சு பேசி செஞ்சுட்டாங்க. அப்ப தம்பி சொன்னா நான் கொண்டு தூக்கு தண்டனை கொடுக்கறது என்ன பிண்டியை கொண்டு போறாங்க, கொண்டு போறாங்கன்னு சொல்லி போலீஸ் ரெண்டு வந்து தம்பியை கொண்டு வைத்தாங்க. இதோ தம்பியோ எடுத்து போடுறது சொன்னாரு. என்ன நாளைக்கு காலையில 6 மணிக்கு தூக்குல போட போறாங்கக்கான்னு சொன்னாரு. என்னக்கா அந்த வீட்டுக்கு போங்க, போங்கக்கா, போங்கக்கா, மன்னிப்பு கேளுங்கக்கா, போங்க, அப்படியாவது போங்கக்கான்னு சொல்லி அது
என்று கூறிய அவர், மரண தண்டனை நிறைவேற்றப்படும் போது கொல்லப்பட்டதாக கூறப்படும் அரபு வர்த்தகரின் குடும்பத்தினரும் அங்கு வந்ததை தன்னால் காண முடிந்தது என்றும் கூறுகின்றார். கிருஷ்ணபிள்ளை ரவீந்திரனின் கொம்மாதுரை வீட்டில் உள்ள உறவினர்களுடன் சற்று முன் தொடர்பு கொண்ட போது,
நான் கிருஷ்ணபிள்ளை விஜயேந்திரன் கழிக்கிறேன். என்னுடைய சகோதரன் துபாய்க்கு போய் 12 வருஷமா ஆகுது. இவர் வந்து ஆக்சிடென்ட் கேஸ் மாதிரி ஒரு இதுல அடிபட்டார். அடிபட்டு அரை செட்டது செட்டதுக்கு வந்து இவருங்க என்ன கொடுத்தாங்க, நாங்கள் இவர் 8 வருஷம் ஜெயில இருந்திருக்கார். இடிக்கும் போது எம்பிஎஸ் வந்து சரியான தகவல் அவரை போய் சந்திச்சு பார்க்கக்கூடிய தகவல் இது இல்லை. எடுத்தப்ப திரும்பியும் நாங்க என்ன கடைசி கட்டத்தில் எம்பிஎஸ் வந்து அந்த பெற்றோரை வந்து சகோதரியையும் தாயாரையும் கொண்டு போய் என் சகோதரனை காட்டிட்டு கொண்டு வந்தாங்க. அதாவது ஜனவரி 12ஆம் தேதி இவருக்கு 7 நாள் விசிட்ல போய் இவங்க பார்த்து வந்தாங்க. 20ஆம் தேதி இவருக்கு தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னா முடிவாங்க, அவங்க தரமாட்டான்னு சொல்றாங்க. நாங்க ஒரு சிறக்கல் லெட்டர் வந்து டைப் பண்ணி எங்க எம்பேசிக்கு அனுப்பினது, வெளிநாட்டு வேலை பணியத்துக்கு அனுப்பினது, அவங்க வந்து திரும்ப துபாய்க்கு அனுப்பி, துபாய்க்கு அனுப்பினதுல அவங்க சொல்லி என்னதுன்னா பொடி தரையலான்னு சொல்லி.
கடைசியாக உங்களோட சகோதரர் எப்ப தொடர்பு கொண்டார் வீட்டோட?
கடைசியா என்னுடைய சகோதரன் தொடர்பு கொண்டார் திருவாண்டி இரவு தொடர்பு கொண்டு என்னுடன். அதாவது தனக்கு இப்படி ஒரு தண்டனை தந்து விட்டார்கள், தன்னை காப்பாத்துறதுக்கு செல்லுமா சொன்னாரு, எம்பேசில போய் ஏதாச்சும் ஒன்று செய்யும் பாரு. இங்கே அவர் சொல்லும் போது நைட்டு வந்து 10 மணி இருவாந்தே நைட் இந்த மாசம் இப்படி செய்திருக்கிறாங்க, என் குடும்பத்தை அம்மா அப்பா காவனா பார்த்துக்கொள்ள வேண்டும், தனக்கு இப்படி 4 மணிக்கு தன்னை சூட் பண்றதாக சொன்னார். நாங்க அப்படி கடவுள்ல நம்பிக்கை வச்சாங்கன்னு அப்படி ஒன்று நடக்காதுன்னு சொல்லி
என்று கூறிய அவரது சகோதரன், எப்படியாவது தனது சகோதரனின் சடலத்தை கொண்டு வர யாராவது உதவ முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இது தொடர்பாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாரியத்துடன் தொடர்பு கொள்ள முயன்ற போதிலும் தொடர்புகள் கிடைக்கவில்லை.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இலங்கைக்கு சுற்றுலா சென்றிருந்த பிரிட்டிஷ் சுற்றுலா பயணி ஒருவர் கொல்லப்பட்ட வழக்கில் பிரதான குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய செய்தியை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
குராம் ஷைக்கெனும் பிரித்தானிய வாசியின் கொலை சம்பந்தமாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள தங்காலை பிரதேச சபையின் தலைவர் சம்பத் விதான பத்திரனவை வழக்கு விசாரணை முடிவடையும் வரை விளக்க மறியலில் வைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிணையின் கீழ் விடுதலை செய்யப்பட்டுள்ள இந்த சந்தேக நபர் கடந்த 9ஆம் தேதி வழக்கு அழைக்கப்பட்ட போது நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இதன்படி அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு நீதிபதி பிடியாணையொன்றை பிறப்பித்தார். இதன்படி நேற்று இரவு போலீசாரினால் கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்பு அவரை வழக்கு விசாரணை முடிவடையும் வரை விளக்க மறியலில் வைப்பதற்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்ததாக சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டவாதி சாப்திக வில்லப்புலி பிபிசியிடம் தெரிவித்தார். சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜரான சட்டவாதிகள் கருத்துக்களை தெரிவித்த போது கடந்த 9ஆம் தேதி வழக்கு அழைக்கப்பட்ட போது சந்தேக நபர் சுகவீனமுற்றமை காரணமாக காலி பிரதேசத்தில் அமைந்துள்ள தனியார் மருத்துவமனையொன்றில் சிகிச்சை பெற்று வந்ததாக தெரிவித்தார். இதனை உறுதிப்படுத்தும் வைத்திய அறிக்கைகளையும் சட்டவாதி நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்தார். இந்த வைத்திய அறிக்கைகளை தனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதென்று தெரிவித்த நீதிபதி ரோஹிணி வல்கம சந்தேக நபர் நீதிமன்றத்தை விட்டு தப்பிச் செல்வதற்காகவே இவ்வாறு செயற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மக்கள் நீதிமன்றங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை பாதிக்கும் வகையில் செயற்பட வேண்டாம் என சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜரான சட்டவாதியை கேட்டுக்கொண்டார் நீதிபதி ரோஹிணி வல்கம. இதன்படி சந்தேக நபரை வழக்கு விசாரணையை முடிவடையும் வரை விளக்க மறியலில் வைக்கப் போவதாகவும் நீதிபதி உத்தரவிட்டார். பின்பு வழக்கு விசாரணை எதிர்வரும் மார்ச் 26ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த 2011ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி தங்காலை பிரதேசத்தில் அமைந்துள்ள உல்லாச விடுதியொன்றில் வைத்து குராம் ஷைக் எனும் பிரித்தானிய வாசியை கொலை செய்து அவரது காதலியை பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டி சட்டமா அதிபரினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவேறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இந்திய கண்ணோட்டம். தமிழகத்தில் தேமுதிகவுடன் கூட்டணி கோரி முறையான அழைப்பை அனுப்பியிருப்பதாக திமுக தலைவர் மு கருணாநிதி இன்று அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன்.
திமுக தலைவர் மு கருணாநிதி தங்கள் கூட்டணியில் இணையுமாறு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு அழைப்பு விடுத்திருப்பதாக இன்று புதன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பொதுவாக கூட்டணி அமைத்தே பல்வேறு கட்சிகள் தமிழ்நாட்டிலே போட்டியிட்டு வந்தாலும் கூட எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல்களில் யார் எந்த அணியில் என்பது இதுவரை தெளிவாகவில்லை. முதல்வர் ஜெயலலிதா தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அஇஅதிமுக போட்டியிடும் என்று கூறியிருக்கிறார். ஆனால் இடதுசாரி கட்சிகளுக்கு ஓரிரு தொகுதிகளாவது ஒதுக்கப்படும் என்று பேசப்பட்டு வருகிறது. மாநிலங்களவை தேர்தல்களில் தங்கள் வேட்பாளருக்கு ஆதரவு வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அணுகிய போது ஜெயலலிதா அது குறித்து பரிசீலித்து பதிலளிப்பதாக பதிலளித்தார் என்று சிபிஎம்மின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். அஇஅதிமுக சிபிஎம்ஐ ஆதரிக்கும், அது நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணிக்கு கட்டியம் கூறுவதாக அமையும் என கருதப்படுகிறது. திமுக கூட்டணியும் இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை. விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் புதிய தமிழகம் ஆகியவை அக்கூட்டணியில் இடம்பெறும் என இதுவரை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மாநிலத்தில் பரவலாக செல்வாக்கு இருப்பதாக கருதப்படும் நடிகர் விஜயகாந்தின் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அக்கூட்டணியில் இணையுமா என்பது தெரியவில்லை. தனித்து விடப்பட்டிருக்கும் காங்கிரஸ் தேமுதிகவை தன் பக்கம் இழுக்க முயல்கிறது. ஆனால் விஜயகாந்தோ இதுவரை யாருக்கும் பிடிகொடுக்கவில்லை. எதிர்வரும் பிப்ரவரியில் நடைபெற இருக்கும் கட்சி மாநாட்டில் கூட்டணி குறித்து அறிவிக்க இருப்பதாக மட்டும் அவர் கூறியிருக்கிறார். அதே நேரம் திமுக தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாகவே நம்பப்படுகிறது. அக்கட்சி தங்கள் கூட்டணியில் இணைய வாய்ப்பிருப்பதாக ஓரிரு நேரங்களில் கருணாநிதி சூசகமாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் கடந்த வாரம் அப்படி எதுவும் பேச்சுவார்த்தையே நடக்கவில்லை என்று கூறிவிட்டார். இன்றோ செய்தியாளர்களிடம் பொறுத்திருந்து பாருங்கள் என்றார். விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர்கள் விஜயகாந்தை சந்தித்து திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி இருப்பதாக செய்திகள் வருகின்றனவே என கேட்டபோது அவர்களின் நல்லெண்ணத்தை நான் பாராட்டுகிறேன் என்றார் கருணாநிதி. தொடர்ந்து செய்தியாளர்கள், ஏன் தேமுதிகவிற்கு நீங்களே நேரடியாக அழைப்பு விடுக்க கூடாது என கேட்டபோது அவர், எங்களுடைய அழைப்பை தெரிவிக்க வேண்டிய முறையில் தெரிவித்திருக்கிறோம் என்றார். வேறொரு கேள்விக்கு பதிலளிக்கையில் கருணாநிதி, மாநிலங்களவை தேர்தல்களில் திமுக வேட்பாளர் திருச்சி சிவாவை ஆதரிக்க கோரி காங்கிரசை அணுகும் எண்ணம் எதுவும் இல்லை என்றும் தெரிவித்தார். பாரதிய ஜனதாவுடன் மதிமுக கூட்டணி அமைக்கப் போவதாக வைகோ கூறியிருக்கிறார். அவ்வாறே பாட்டாளி மக்கள் கட்சியும் விரும்புவதாக கூறப்படுகிறது. ஆனால் பாரதிய ஜனதா எதுவும் இன்னமும் முடிவாகவில்லை என்கிறது.
சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன். உகாண்டா நாட்டு பெண்கள் மிரட்டியதாக கூறப்படும் புகார்கள் தொடர்பில் டில்லி சட்டத்துறை அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெண்கள் அமைப்பினர் தொடர்ந்தும் குரல் கொடுத்து வருகிறார்கள். இது குறித்த செய்தியை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
இந்தியாவில் உகாண்டா நாட்டு பெண்கள் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் டில்லி சட்ட அமைச்சர் சோம்நாத் பாரதிக்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது. அவர் பதவி விலக கோரியும் முறையற்ற தாக்குதல் நடத்திய அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியும் பல பெண்கள் அமைப்பினர் போர்க்கொடி தூக்கி வருகின்றனர். தேசிய பெண்கள் ஆணையமும் இந்த விவகாரத்தில் தலையிட்டு இதுகுறித்து டெல்லி அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கோரியுள்ளது. இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் தங்கியுள்ள உகாண்டா நாட்டு பெண்கள் போதை மருந்து விற்பனை மற்றும் பாலியல் தொழிலில் ஈடுபட்டதாக கூறி அவர்கள் தங்கியிருந்த வீட்டுக்கு கடந்த புதன்கிழமை என்று ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த டெல்லி சட்ட அமைச்சர் சோம்நாத் பாரதி தனது கட்சிக்காரர்கள் மற்றும் அப்பகுதி மக்களுடன் சோதனையிட சென்றார். இரவில் நடைபெற்ற இந்த சம்பவத்தின் போது அங்கிருந்த உகாண்டா நாட்டு பெண்களிடம் அமைச்சரும் அவருடன் சென்றவர்களும் தகராறு செய்த காட்சிகள் இந்திய தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்டது. அப்போது சட்ட அமைச்சர் சோம்நாத் பாரதி போதைப்பொருள் விற்பனை மற்றும் பாலியல் தொழிலில் ஈடுபடும் இந்த உகாண்டா நாட்டு பெண்களை டெல்லி போலீசார் கைது செய்ய மறுக்கின்றனர் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இந்திய ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தை தொடர்ந்து டெல்லியின் புதிய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி போலீசாருக்கு கண்டனம் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து அந்த காவல்துறை அதிகாரிகளை இடைக்கால பதவி நீக்கம் செய்ய கோரி அவர் டெல்லியில் தர்ணா போராட்டம் நடத்தினார். இரண்டு நாட்கள் தொடர்ந்த இந்த போராட்டத்தால் டெல்லியில் இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளானது. சட்டப்படியான நடவடிக்கைகளை முறையாக மேற்கொள்வதாக கூறிய மத்திய அரசு குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் விடுப்பில் செல்வார்கள் என அறிவித்ததால் தர்ணா போராட்டம் முடிவுக்கு வந்தது. இந்த விவகாரத்தில் உகாண்டா நாட்டு பெண் அளித்த புகாரின் மீதான காவல்துறையின் முதல் தகவல் அறிக்கையில் சட்ட அமைச்சர் சோம்நாத் பாரதியின் பெயர் இடம்பெறவில்லை. இதுகுறித்த வழக்கு டெல்லி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது உகாண்டா நாட்டு பெண் நீதிபதியிடம் வாக்குமூலம் அளித்தார். அதன் பின்னர் ஊடகங்களிடம் பேசிய அவர், கடந்த புதன்கிழமை சோம்நாத் பாரதியின் தலைமையில் வந்த இந்தியர்கள் எங்களை கடுமையாக தாக்கினார்கள் என்று குற்றம் சாட்டினார். தலையில் மஃப்ளர் அணிந்து வந்த அவர்கள் எங்களை கருப்பர்கள் என்று கூறியதுடன் இந்தியாவை விட்டு வெளியேற சொல்லி கூச்சலிட்டனர் என்று அந்த பெண் தெரிவித்திருக்கிறார். தமக்கு கொலை மிரட்டல் விடப்பட்டதாகவும் இந்த நிகழ்வுக்கு பிறகு தாம் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் அந்த பெண் தெரிவித்திருக்கிறார். ஊடகங்கள் வாயிலாகவே தங்களை மிரட்டியவர் ஒரு சட்ட அமைச்சர் என்பது தங்களுக்கு தெரிய வந்ததாகவும், இத்தகைய ஒரு நிகழ்வு அவர்கள் நாட்டில் உள்ள இவர்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அதிர்ச்சி அளித்துள்ளதாகவும் வருந்தினார் அந்த பெண். இதைத் தொடர்ந்து சட்ட அமைச்சர் பதவி விலக கோரி அனைத்து இந்திய பெண்கள் மேம்பாட்டுக் கழகம் டெல்லியில் தொடர் போராட்டங்களை அரங்கேற்றி வருகிறது. இது தொடர்பாக பிபிசியிடம் பேசிய அந்த அமைப்பின் செயலர் கவிதா கிருஷ்ணன், இதுபோன்ற செயல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், வெளிநாட்டில் வாழும் நம் இந்தியர்களுக்கு அங்கு தகுந்த பாதுகாப்பும் மரியாதையும் கிடைக்க வேண்டும் என எதிர்பார்ப்பு நம்மிடம் இருப்பதை போல் இந்தியாவில் இருக்கும் வெளிநாட்டவர்களுக்கு தேவையான அனைத்து வகையான பாதுகாப்பும் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டியது இந்தியர்களின் கடமை என்றார்.
Now my point is, even if these women, there was no...
என்னுடைய கருத்தை பொறுத்தவரையில் இந்த பெண்கள் குற்றத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் கூட அவர்களுக்கு எதிரான எந்த ஆதாரங்களும் இல்லாத நிலையில் எந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த சட்ட அமைச்சர் மக்களை ஒன்று திரட்டி அந்த பெண்களை மிரட்டினார்? பெண்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள என்ன அதிகாரம் அவர்களிடம் உள்ளது? இந்த நடவடிக்கையின் மூலம் அந்த உகாண்டா நாட்டு பெண்கள் மட்டுமல்லாது அனைத்து தரப்பு மக்களின் பாதுகாப்புக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளார்.
மேலும் டில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்தும் சட்ட அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க தேவையில்லை என்றும் தற்போது கூறி வருவதால் உங்களது எதிர்ப்பு தொடருமா என்று அவரிடம் கேட்டதற்கு,
இந்த விவகாரத்தில் எங்களுடைய எதிர்ப்பு உறுதியாக தொடரும். டெல்லியில் ஒழுங்கான எண்ணத்துடன் செயல்படாத இது போன்ற சட்ட அமைச்சர் இருக்கும் வரை பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு கிடைப்பது உறுதியில்லை. கூட்டம் சேர்த்து நடைபெறும் இது போன்ற சம்பவங்களால் டெல்லியில் எந்த பெண்ணும் இன்னலுக்கு உள்ளாகும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. ஆகையால் சட்ட அமைச்சர் பதவியில் தொடர்வதை நாங்கள் விரும்பவில்லை. இது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்த பிரச்சாரங்களையும் தொடருவோம்
என்றார் அனைத்து இந்திய பெண்கள் மேம்பாட்டுக் கழகத்தின் செயலர் கவிதா கிருஷ்ணன்.
டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன். தனது ஜாதிக்கு வெளியே திருமணம் செய்து கொண்ட தன் மகன் மீது தந்தை ஒருவர் இந்தியாவில் வழக்கு தொடுத்திருக்கிறார். இது பற்றி பிபிசியின் அமர்நாத் திவாரியின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சேவகன்.
தாழ்த்தப்பட்ட ஜாதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்ததற்காக இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு தந்தை தனது மகனுக்கு எதிராக மானநஷ்ட வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார். அது தற்பொழுது விசாரணைக்கு வந்திருக்கின்றது. சித்நாத் சர்மா என்னும் ஒரு வழக்கறிஞர் தனது மகனான சுஷாந்த் ஜசு 1 கோடி ரூபாய்கள் நஷ்டஈடு தர வேண்டும் என்றும், ஜாதி பெயராகவும் இருக்கின்ற தனது குடும்ப பெயரை தனது பெயரில் அவர் பயன்படுத்தக்கூடாது என்றும் நீதிமன்றத்தை கோரியிருக்கின்றார். இந்தியாவில் மிகவும் பெரிய விவகாரமாக ஜாதி கருதப்படுவதுடன் ஜாதி மாறி திருமணம் செய்து கொள்ளப்படுவோர்கள் குடும்பத்தாலும் சமூகத்தாலும் பல சந்தர்ப்பங்களில் தள்ளியும் வைக்கப்படுகின்றார்கள். ஒரு வங்கி அதிகாரியான பெண்ணை திருமணம் செய்த வரி அதிகாரியாக பணியாற்றுகின்ற ஜசு மீது இந்த மாதம் முற்பகுதியில் சர்மா, அதாவது அவருடைய தகப்பன், தனப்பூர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார். கடந்த வார இறுதியில் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட இந்த வழக்கு வருகின்ற சனிக்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. காதலில் விழுந்ததால் சரியான முடிவை எடுக்க தன்னுடைய மகன் தவறிவிட்டதாக சர்மா கூறுகின்றார். ஒருவருக்கு ஒழுங்கான நித்திரை இல்லாவிட்டால் அவர் அமைதி இழந்து சரியான முடிவை எடுக்க தவறிவிடுவார். அதே போலத்தான் என்னுடைய மகனும் காதலில் விழுந்து அமைதி இழந்ததால் சரியான முடிவை எடுக்க முடியாமல் போய்விட்டார் என்று நீதிபதியிடம் சர்மா வாதாடினார். இந்த வழக்கு தனது குடும்ப விவகாரம் என்று கூறிய அவர் பிபிசியிடம் பேசுவதற்கும் பின்னர் மறுத்துவிட்டார். முன்னதாக ஒரு தடவை பிபிசியிடம் பேசிய சர்மா அவர்கள் தனது சொந்த சாதிக்கு வெளியே திருமணம் செய்ததன் மூலம் என்னுடைய மகன் என்னுடைய கௌரவத்தை மாத்திரமல்லாமல் 400 வருட பழமை வாய்ந்த என்னுடைய குடும்ப பாரம்பரியத்தை நிர்மூலம் செய்துவிட்டார் என்று கூறியிருக்கின்றார். இப்பொழுது அவர் எனது இழப்புக்காக நஷ்டஈடு தர வேண்டும். என்னுடைய பெயரையும் அவர் தகப்பன் பெயராக பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர் கூறுகின்றார். தன்னுடைய மகனின் நடத்தையால் வேதனடைந்திருப்பதாக கூறியிருக்கின்ற அவர் காதலுக்கு கண்ணில்லை என்று கூறுகின்றார்கள். ஆனால் ஒருவருடைய காதல் அதுவரை காலமும் அவர் தனது குடும்ப உறுப்பினர்கள் மீது வைத்திருந்த பாசத்தை நிர்மூலம் செய்ய அனுமதிக்கக்கூடாது என்று குறிப்பிட்டார். சர்மாவின் மனைவியும் அவரது சகோதரிகளும் ஏனைய குடும்பாங்கத்தவர்கள் சிலரும் அந்த திருமணத்துக்கு போயிருக்கின்றார்கள். அவர்கள் பாசத்துக்கு அடிமையாகிவிட்டார்கள் என்று கூறுகின்றார் சர்மா. தனது மகன் அவர் திருமணம் செய்திருக்கின்ற பெண்ணை அவருடைய விருப்பத்தோடு விவாகரத்து செய்துவிட்டு தனது ஜாதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் சர்மா கூறுகின்றார். ஜாதி என்பது மிகவும் சர்ச்சைக்குரிய விடயமாக பீகார் மாநிலத்தில் இருக்கின்ற அதேவேளை கலப்பு திருமணங்களுக்கு பீகார் அரசாங்கம் 50,000 ரூபாய்கள் ஊக்கத்தொகை வழங்கி வருவதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
அமர்நாத் திவாரியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சேவகன். புகழ்பெற்ற தெலுங்கு திரைப்பட நடிகர் நாகேஸ்வர ராவ் இன்று காலமானார். அவரது திரையலக ஆளுமை பற்றிய ஒரு செய்திக்குறிப்பு வழங்குகிறார் சங்கீதா ராஜன்.
பழம்பெரும் தெலுங்கு நடிகர் நாகேஸ்வர ராவ் உடல்நலக்குறைவு காரணமாக ஐதராபாத்தில் இன்று புதன்கிழமை அதிகாலை உயிரிழந்தார். 91 வயதான இவர் கடந்த சில ஆண்டுகளாக புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்தார். 1940 வெளியான தர்ம பத்தினி திரைப்படத்தின் மூலம் தெலுங்கு திரையுலகில் அறிமுகமானார் நாகேஸ்வர ராவ். அவர் கதாநாயகனாக நடித்து வெளியான தேவதாஸ் என்ற திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஒரே தேவதாஸ் கதையை மையமாக கொண்டு ஹிந்தி போன்ற பல மொழிகளில் தேவதாஸ் திரைப்படம் படமாக்கப்பட்டாலும் தேவதாஸ் கதாபாத்திரத்தில் இவருடைய நடிப்பிற்கு ஈடாக இதுவரை எவரும் நடித்ததில்லை என்று பல திரை விமர்சகர்கள் கூறுகின்றனர். அத்திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் இன்றளவும் ரசிகர்களால் விரும்பி கேட்கப்படுகின்றன.
சதுவு இதேனா மனவாசை வதிலேசி அசலு துரல்லே சூட்டு பூட்ட ஓ தேவதா.
அவர் நடித்து அதிகம் பேசப்பட்ட இன்னொரு தமிழ் திரைப்படம் திமுக நிறுவனரும் முன்னாள் தமிழக முதல்வருமான அண்ணா கதை வசனம் எழுதிய ஓரிரவு. தமிழ் தெலுங்கு உட்பட 250-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள நாகேஸ்வர ராவ் மத்திய அரசின் மிக உயரிய விருதான பத்மபூஷன் மற்றும் திரைப்படத்துறை சாதனைகளுக்காக தாதா சாஹேப் பால்கே உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார். தமிழக அரசும் கலைமாமணி பட்டம் வழங்கி அவரை கௌரவித்தது. அவரது மகன் நாகார்ஜுனாவும் பிரபல தெலுங்கு திரைப்பட கதாநாயகனாவார். சமீபத்தில் மனம் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் தனது மகன் நாகார்ஜுன், பேரன் நாக சைத்தன்யா ஆகியோருடன் நாகேஸ்வர ராவ் நடித்துள்ளார். இன்னும் வெளிவராத இந்த திரைப்படம்தான் அவருடைய கடைசி திரைப்படமாகும். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளிட்ட பல பிரமுகர்கள் நாகேஸ்வர ராவ் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இவரது மரணம் தெலுங்கு திரையுலகின் மற்றொரு புகழ்பெற்ற மறக்க முடியாத சகாப்தத்தின் முடிவை குறிக்கிறது என்று பலரும் துக்கம் தெரிவித்துள்ளனர். இவரது மரணம் குறித்து தமிழ் நடிகர் கமல்ஹாசன் வருத்தம் தெரிவித்துள்ளார்.
அவர் ஒரு பகுத்தறிவுவாதி. 16 வயதில் அவருக்கு உதவியாளனாக நான் பணி சேர்ந்த போது அவருடன் ஏற்பட்ட எனக்கு கிடைத்த சில நொடிகள், அவருடன் வாய்த்த உரையாடல்கள் எல்லாம் என் மனதில் பதிந்து எனக்கு உத்வேகமும் இன்று வரை நான் நடந்து வரும் பாதையில் துணையாகவும் நின்ற வார்த்தைகள். அத்தகைய ஒரு குருவை இழந்ததாக நான் நினைக்கிறேன். அமைதியாக தன் பகுத்தறிவை பிரச்சாரமாக செய்யாமல் வாழ்ந்து காட்டிய ஒரு வீரர்
என்றார் கமல்ஹாசன்.
நாகேஸ்வர ராவ் குறித்த ஒரு செய்திக்குறிப்பை வழங்கியவர் சங்கீதா ராஜன். சிரியாவில் தொடர்ந்து நீடிக்கும் வன்முறையை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கிலான சர்வதேச சமாதான மாநாடு ஒன்று இன்று சுவிட்சர்லாந்தில் துவங்கியிருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தி அறிக்கையில் பார்த்தோம். இது குறித்த மேலதிக விவரங்களை தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சேவகன்.
சிரியாவில் 2011 மோதல்கள் ஆரம்பமான பின்னர் முதல் தடவையாக சிரியாவின் அரசாங்கமும் எதிர்க்கட்சிகளும் சந்திக்கின்ற சிரியா குறித்த சர்வதேச மாநாட்டில் ஏற்கனவே வார்த்தை மோதல்கள் ஆரம்பித்துவிட்டன. சுவிட்சர்லாந்தில் நடக்கும் மாநாட்டில் 40 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு இணக்கம் உடன்பாடு ஏற்படுவதற்கு மிகவும் அதிகமான காலம் தேவைப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மாநாட்டு பிரதிநிதிகளை வரவேற்ற பொழுது ஐநா தலைமைச் செயலர் பான்கிமூன் அவர்கள் நிம்மதியாக இருப்பது போல் தோன்றலாம். ஆனால் உண்மையில் நிலைமை அப்படியல்ல. இறுதி நேரம் வரை இந்த சந்திப்பு நடக்காமல் போய்விடுமோ என்ற அச்சம் தொடர்ந்திருந்தது. 40 நாடுகள் இதில் கலந்து கொண்டன. ஆனால் இது ஒரு சம்பிரதாயபூர்வமான ஆரம்பம்தான். சிரியாவின் அரசுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையிலான பேச்சுக்கள் இனி தான் நடக்க
வேண்டும்.
இந்த நிலையை எட்டுவதற்கு நாங்கள் மிகவும் சிரமப்பட்டிருக்கிறோம். பலரது பெருமதி மிக்க நேரத்தை இதற்காக செலவிட்டிருக்கிறோம். எம் அனைவர் முன்னால் இருக்கும் சவால் காத்திரமானது. உங்களது பிரசன்னம் இங்கு பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது.
நம்பிக்கை அதிகமாக இருக்கலாம், ஆனால் எதிர்பார்ப்பு குறைவாகத்தான் இருக்கின்றது. சர்வதேச கருத்தொற்றுமை இந்த விடயத்தில் மிகவும் குறைவாகவே இருக்கின்றது. பல்வேறு தரப்பினரின் நோக்கங்கள் ஒன்றோடொன்று முரண்படுகின்றன. அமெரிக்காவை பொறுத்தவரை அரசியல் மாற்றத்தில் அதிபர் பசர் அல் அசாத்துக்கு இடமில்லை என்று கூறுகின்றார் அரசுத்துறை செயலர் ஜான் கெரி.
தனது சொந்த மக்கள் அனுபவித்த கொடூரங்களுக்கு பொறுப்பான நபர் அரசாங்க அதிகாரத்தை மீளப் பெறுவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. அவரும் அவருக்கு ஆதரவானவர்களும் இனியும் முழு நாட்டையும் முழு பிராந்தியத்தையும் தம் வசம் பணயமாக வைத்திருக்க முடியாது
என்றார் ஜான் கெரி. சிரியாவின் வெளியுறவு அமைச்சர் அதற்காக அவரை கண்டித்தார். சிரியாவில் பயங்கரவாதத்துக்கு மேற்கு நாடுகள் உதவுவதாக அவர் குற்றம் சாட்டினார். நேரம் ஒதுக்குவதிலும் சிக்கல் இருந்தது.
Can you just wrap up in just 1 or 2 minutes?
No, I can't promise you. I must finish my speech.
Then I will have to give
நீங்கள் நியூயார்க்கில் இருக்கிறீர்கள், நான் சிரியாவில் இருக்கிறேன். இந்த சந்திப்பில் சிரியாவின் கருத்தை முழுமையாக பிரதிபலிக்க எனக்கு உரிமை இருக்கிறது.
சிரியாவின் எதிர்க்கட்சியின் செய்தியும் விட்டுக் கொடுக்காததாகவே இருந்தது. ஆனால் உள்ளூரில் நடக்கும் முதலில் இங்கு கலந்து கொண்டிருப்பவர்களுக்கு கட்டுப்படுத்தும் அதிகாரம் மிகவும் குறைவு.
எமது மக்கள் ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள், பெரும் சுமையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உடனடியாக உதவி தேவை
என்றார்கள். சிரியாவிலும் அதன் அருகிலும் காணப்படும் துன்பங்களில் இருந்து மாறுபட்டதாகவே மாநாட்டு சூழ்நிலை இருந்தது. இரண்டும் வெவ்வேறான உலகங்கள். மட்டுப்படுத்தப்பட்ட போர் நிறுத்தம், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனிதநேய உதவிகள் அனுப்புதல் ஆகியவை குறித்து இங்கும் பின்னர் ஜெனிவாவிலும் முன்னேற்றம் காண்பது மிகவும் சிரமமாகவே இருக்கப் போகின்றது.
பிபிசியின் செய்திகளை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சீவகன். நேயர்களே, இன்றைய செய்தியரங்கம் நீண்டுவிட்டதால் பலகணி இடம்பெறவில்லை. அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
சிரியாவின் உள்நாட்டுப் போர் பற்றிய அனைத்துலக சமாதான பேச்சுகள் சுவிட்சர்லாந்து நாட்டின் மோட்ரோ நகரில் ஆரம்பித்தபோது சிரியன் அரச தரப்பினருக்கும் எதிர்க்கட்சியினருக்கும் இடையில் மிக காரசாரமான வாக்குவாதங்கள் இடம்பெற்றன. ரஷ்யாவின் சோச்சி நகரில் நடக்கவிருக்கும் விண்டோ ஒலிம்பிக்ஸ் போட்டிகளின் போது தற்கொலை குண்டு தாக்குதல் ஒன்றை நடத்தக்கூடும் என்று சந்தேகிக்கப்படும் பெண்ணொருத்தியை ரஷ்ய போலீசார் தேடிக் கொண்டிருக்கிறார்கள்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.